நமஸ்காரம். பிராமணர்கள் வேதம் ஓத வேண்டும் என்பது மரபாக இருந்தது. அப்படித்தான் வேதசாஸ்திரங்களும் கண்ணன் பகவத்கீதையிலும் மற்றும் பல ஆச்சாரியர்களும் உபதேசித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நிலைமை தலைகீழ். வேதத்தை ஆசையோடு கற்கும் அந்தணர்கள் மிகவும் குறைந்து போய்விட்டோம். இப்போதும் அதை விடாமல் செய்துபவர்களை மிகவும் பாராட்ட வேண்டும். இது எதனால் ஏற்பட்டது? எப்போதாவது அனைத்து பிராமணர்களுமே வேதம் கற்றுக்கொண்டிருந்தார்களா? அது எதனால் எப்படி மாறிற்று? சரி, அப்படியே மாறியிருந்தாலும் இப்போது சரிப்படுத்துவதற்கு வழி உண்டா? முன் நாட்களில் பிராமணனாக பிறந்தவன் வேதம் வாசிக்க வேண்டும் என்கிற மரபு இருந்தபடியால் படித்தனர். மேலும் அந்த ஒன்றினால்தான் அவருக்கு வாழ்க்கை சம்பாத்தியம் இருந்தது. வேதம் ஓதுதல், பாராயணம் செய்தல், ஹோமங்களை செய்வித்தல், அதற்காக தானம் பெற்றுக்கொள்ளுதல், இப்படி வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. இது ஆங்கிலேயர்கள் வந்தபோது மாறத் தொடங்கிற்று. மாற்றுக் கல்வி உள்ளது, அதை நீங்கள் படிக்கலாம், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம், அது பெருமையோடு பார்க்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த சமயத்தில் அந்தணர்களும் ஏமாந்தது உண்மை. சரியின் மாற்றிக்கொண்டு ஆங்கில படிப்பு தொடங்கினார்கள். நன்றாக படித்தனர். ஏற்கனவே இருந்தது ஆன்மீக பலம். பகவான், அவன் அடியார்கள், அந்த ஞானம், அந்த பக்தி, அந்த பலத்தில் வாழ்ந்து வந்தனர். செல்வம் மிகவும் குறைவாக இருந்தது. வறுமையில் வாடியவர்களும் பலரும். ஆனாலும் இதுதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு ஏற்றுக்கொண்டு பண்போடு இருந்தனர். ஒரு சிலர் பணக்காரர்களாகவும் இருந்திருந்தார்கள். அதுக்கப்புறம் காலம் மாறி மெதுமெதுவே கடந்த ஒரு 250 ஆண்டுகளில் வாழ்க்கைக்கு, சம்பாத்தியத்துக்கு, உணவுக்கே வேதம்தான் அப்படிங்கிற நிலைமை போய், படிக்கணும்னா வேதம் படித்துக் கொள்ளலாம், வேறு வேலையில் எப்போதும் வாழ்க்கை நடந்து விடுகிறது என்ற நிலை வந்துவிட்டது. இரண்டு விதங்களில் ஒன்றை செய்ய வேண்டும்னு நிர்பந்தப்படுத்த முடியும். ஒன்று விதி, இப்படித்தான் அப்படிங்கிற ஆணை. கூடவே அந்த ஆணைப்படி நடக்காவிட்டால் உனக்கு இந்த குறை, அந்த குற்றம் என்கிறதையும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படித்தான் அந்தணர்களுக்கு வேதம் வாசிக்காத போது அந்த தன்மையே போய்விடும், ஒரு பெருமையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதனால் வாசித்தார்கள். மேலும் வேதம் நன்கு கற்றவனாக இருந்தால் அவரைத்தான் சாத்தத்துக்கு கூட கூப்பிட வேண்டும், அது இல்லாவிட்டால் கூப்பிட்டும் பயனில்லை என்றெல்லாம் சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதனால் கண்டிப்பா அதை வாசிக்க வேண்டும்ங்கிற உந்துதல் இருந்தது. இப்ப எப்ப ஒரு மாற்று வேலை கிடைத்து இனி அதன் மூலம்தான் வாழ்க்கை என்றாகிவிட்டதோ, இனி இந்த சட்டங்களை பற்றியோ படிக்காததை பற்றியோ கவலை போய்விட்டது. இது ஒரு முறை சட்டப்படி விதிப்படி நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவது. இன்னொன்று விருப்பப்பட்டு படிப்பது. விதிப்படி படிப்பதல்ல, விருப்பப்பட்டு படிப்பது. அது எப்போதும் செய்யலாம். அது அப்போதுதான், இப்போதுதான் என்று இல்லை. நீங்கள் கேட்கலாம், அப்போதே விருப்பப்பட்டு படித்திருக்கலாமே, ஏன் விதிப்படி படிக்க வேண்டும்னால்? இப்ப பொதுவாக ஒருத்தர் டாக்டரா இருக்கார்னு வச்சுங்கோ, இல்லை கணக்கரா இருக்காருன்னு வச்சுங்கோ, ஒரு அழகான பூந்தோட்டம் வச்சிருக்காருனே பார்த்துப்போம். பொதுவாக பூந்தோட்டக்காரருடைய பிள்ளை அதை பார்த்துக்கலாம், அது தெரிஞ்சிருக்கும். இல்லை ஹார்டிகல்ச்சர் படித்தா பார்த்துக்கலாம். யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாதவர் பூந்தோட்டம் அமைத்து பண்ணணும்னால் செய்யலாம். அது விருப்பப்பட்டவர் வரணும், அது ரொம்ப விருப்பம் இருக்கணும், அதில் ஒரு உந்துதல், தனக்காகவே ஒரு உந்துதல் இருக்கணும், அப்போ தானே முடியும். மற்றபடிக்கு விதிப்படி இருந்தால் அநேகமாக எல்லாரும் செய்வார்கள். ஆனால் விருப்பப்படின்னு சொல்லிவிட்டால் யாரோ ஒவ்வொருத்தர் தான் வருவார்கள். ஏன்னா அந்த நிலைக்கு, விருப்பப்பட்டு படிக்கிற நிலைக்கு உயர்ந்தவர்கள் தானே வர முடியும். விதிப்படின்னு சொல்லிவிட்டால் எல்லாரும் வந்துடுவார்கள். சாலையில் வண்டி ஓட்டி கொண்டு போகிறோம், இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு விதி போட வேண்டும். இல்லை நான் போடுறதா இல்லை, அதுக்காக உங்களை பிடிக்கிறதாவும் இல்லை, அபராதமும் கிடையாது, நீங்களா பார்த்து தெரிஞ்சு ஒழுங்காக ஓட்டிக்கொள்ளுங்கள். நாள் ரொம்ப குறைவானவர்கள் தான் செய்வார்கள். அதுதான் நடந்தது. அதனால விதிப்படி என்றால் நடந்துவிடும். அது மாறிற்று, வாழ்க்கைக்கு ஆதாரம் வேறு வேலையாகிவிட்டது. விதி மாறி விருப்பம்னு நடந்தவுடன் அது படுத்து விட்டது. இப்போதும் தாராளமாக பலரும் வேதம் வாசிக்கிறார்கள், ஆனால் சதவிகிதம் குறைவு. வடக்கேயும் சரி தெற்கேயும் சரி ஆச்சரியமான வித்வான்கள் உள்ளார்கள். அது இப்போது எப்படி சரிப்படுத்த? இப்போ திடீர்னு நம்ம எல்லாரும் வேலையை விட்டு விட்டு வேதத்தை வாசித்து அந்த விதிப்படிதான் சம்பாதித்து அதன்படிக்குத்தான் சாப்பிடணும்னு சொன்னால் திரும்ப வந்துடும். ஆனால் இப்போ சாத்தியமானு பார்த்தால் அது அவ்வளவு சுலபத்தில் சாத்தியம் இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? வேற வழியே இல்லை, நாமே நம் விருப்பத்தை விதித்து கொள்ள வேண்டும். விருப்பப்பட்டி தான் வரும், அப்படித்தான் படிக்க முடியும். அந்த விருப்பத்தை நமக்கு நாமே ஒரு விதி ஆக்கி கொள்ள வேண்டியதுதான். எதை வைத்துக்கொண்டு? எப்படியோ வறுமையில் இருந்தோமே, இப்போ இவ்வளவு தூரம் செழிப்பாக பகவான் வச்சிருக்காரே, நன்னாத்தான் இருக்கிறோம், பேர் நன்னா இருக்கு, பதவி நன்றாக இருக்கிறது. இன்னும் பலரும் வறுமையில் இருக்கிறார்கள், அவர்களும் மாற வேண்டும். பாரதத்தில் எல்லாருக்குமே அந்த நன்மை ஏற்பட வேண்டும். அது இன்னார் இணையார், எந்த வித்தியாசமுமே இல்லை. அப்படி நாம் வந்துட்டோம். அதனால இப்போது நன்றி செலுத்துபவத்துக்காகவாவது, அப்படின்னா சம்பாதி சாப்பிட்றதுக்காக இல்லை, ஒரு நன்றி உணர்வோடவாவது நாமே வேதத்தை வாசிக்க வேண்டும். அதனால் எத்தனையோ நன்மைகள் நமக்கு இருக்கின்றன. அந்த சம்ஸ்கிருத மொழியையும் படிக்க வேண்டும், வேதத்தையும் வாசிக்க வேண்டும். கண்டிப்பாக தமிழர்கள் ஆழ்ந்து தமிழை கற்க வேண்டும், ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை கற்க வேண்டும். எடுக்கட்டும், ஒரு 10 வருஷம் ஆகட்டும், அதை பற்றி இல்லை, எவ்வளவு குறைவாக தெரிஞ்சுக்க முடியுமான்னு தெரிஞ்சுப்போம். இதை இனிமே ஒரு விதி ஆக்கி கொண்டு நம் விருப்பத்தையே விதித்து கொண்டு வருவது தான் வழி. இதே சமயம் இன்னொன்று பாருங்க, அந்த வேலைக்கு போனால் குறைஞ்சபட்ச சம்பளம், ஒரு ஐடி கம்பெனிக்கு போனோம்னால் 30,000 ரூபாயில் தொடங்குறார்கள். அதே மாதிரி வேத படிப்பு, இதை போல படிப்புகளுக்கு, ஆன்மீக படிப்புக்கும் கொஞ்சம் அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது தனியார் கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், அல்லது நம்ம வீட்டுக்கு பாராயணத்துக்கு கூப்பிட்டு பண்ணுறதாக இருக்கட்டும், கொஞ்சம் அதிகமாக அவர்கள்னு வரும்போது மட்டும் குறைவுன்னு நினச்சிடாமல், ஏன் ஒருத்தர் ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் உழைக்கிறார்னா 30,000 ரூபா வாங்கிட்டு போகிறாரு. அதே ஒருத்தர் 8-10 வருஷம் நன்னா அத்தியனம் பண்ணிட்டு வந்தால் அப்போ அவருக்கு மாதத்துக்கு அந்த 30,000 ரூபா வரணும் இல்லையா? 10,000 ரூபா உலகத்துக்கே வந்ததுன்னா இவருக்கும் 10,000 வரட்டும், எல்லாருக்கும் 20 வர்றதுன்னா இவருக்கும் வரட்டும், எல்லாருக்கும் 30 வருதுன்னா இவருக்கும் வரட்டும். அப்போ அதை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து நிறைய வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அது இருந்துடுத்துனாலே சரி, இதை படித்தால் மேற்கொண்டு வேலை இருக்குதுன்னு வரும், போனா போகிறது. அப்படியே அது இல்லையா, நாம் என்னென்ன ஏற்படுத்தியிருக்கோமோ அது அரசாங்க கல்லூரிகள்லையா இருக்கட்டும், இல்லை அது பள்ளிக்கூடத்துலையா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே குறைந்து விட்டது. அதுவும் தமிழகத்தில் மிக மிக குறைவு. அது ஏற்படுத்தப்பட்டு நாம் அதற்கு ஆதரவாக இருக்கணும். அந்த நாள் எப்படி இருந்ததோ அதை திரும்ப கொண்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.